ஸ்ரீல பக்தி சித்தாந்த சரஸ்வதி தாக்கூர் தோன்றிய நாளில் உபன்யாசம் வழங்கியவர் தெய்வ திரு அ சா பக்தி வேதாந்த சுவாமி ஸ்ரீல பிரபுபாதர். 1969 வருடம் பிப்ரவரி 7 லாஸ் ஏஞ்சல்ஸ் நகரில் பதிவு செய்யப்பட்டது.
மீன்ஸ் எ பிராடர் ஹார்ட்
அப்படின்னா பரந்த மனதுன்னு அர்த்தம்.
தே ஆர் நாட் சாட்டிஸ்ஃபைட் சிம்பிளி பை ஹிஸ் பர்சனல் காம்ஃபர்ட்.
அவர்கள் தனிப்பட்ட சௌகரியத்தினால திருப்தி அடைஞ்சவங்க அல்ல.
இன் பாலிட்டிக்கல் ஹிஸ்டரி ஆல்சோ யூ ஃபைண்ட் சோ மெனி கிரேட் லீடர்ஸ் தே சாக்ரிஃபைஸ் தேர் ஓன் காம்ஃபர்ட்ஸ்.
அரசியல் வரலாறுல கூட நாம பார்க்கலாம் எத்தனையோ பெரிய தலைவர்கள்லாம் அவங்களுடைய சொந்த சௌகரியங்களை தியாகம் பண்ணிருக்காங்க.
இன் யுவர் கண்ட்ரி தேர் வாஸ் ஜார்ஜ் வாஷிங்டன்.
உங்க நாட்டில் ஜார்ஜ் வாஷிங்டன் இருந்தாரு.
சாக்ரிஃபைஸ் சோ மெனி தேர் ஆர் அதர் லீடர்ஸ் இன் எவ்ரி கண்ட்ரி இன் பொலிட்டிக்கல் ஃபீல்ட்.
அவர் நிறைய விஷயங்களை தியாகம் பண்ணார். மற்ற தலைவர்களும் இருக்காங்க எல்லா நாடுகள்லயுமே இந்த மாதிரி அரசியல் துறையில இருக்காங்க.
சிமிலர்லி சோஷியல் ஃபீல்ட் ஆல்சோ இன் தி பொலிட்டிக்கல் லீடர்ஸ் தி மார்க்ஸ் தே ஆல்சோ ஹி வாஸ் ஆல்சோ கம்பாஷனேட் பை சீயிங் தி டெரிபிள் கண்டிஷன் ஆஃப் தி ரஷ்யன் பேசன்ஸ் சோ ஹி ஸ்டார்டட் தட் கம்யூனிஸ்ட் மூவ்மெண்ட்.
அதே மாதிரி சமுதாய தலைவர்களும் கூட அரசியல் தலைவர்களே கூட இந்த மார்க்ஸ் கூட ரொம்ப அனுதாபம் கொண்டவராக இருந்தார். ரஷ்யாவில் இருக்கக்கூடிய விவசாயிகளுடைய மோசமான நிலையை கண்டு அவர் பொது உடைமை இயக்கத்தை தொடங்கினார்.
That is the way the great men, they war for the general mass of people.
அதுதான் வழி. பெரிய ஆளுங்க முக்கியமானவங்க என்ன பொதுமக்களுக்காக அவங்க செயல்படுறவங்க அதுதான் அவங்கள புகழ் வாய்ந்தவர்கள் ஆக்குது.
சோ அத்வைத பிரபு when he found that people are simply engaged in eating, sleeping and they are not concerned, have no concern with Krishna.
அதனால அத்வைத பிரபு மக்கள் வெறுமனே சாப்பிடுறது தூங்குறதுல ஈடுபட்டு கொண்டிருக்காங்க அவங்க கிருஷ்ணரை பற்றி எந்த சிந்தனையும் இல்லாம இருக்காங்கன்றத காண முடிஞ்சது.
And their life is being spoiled. So he wanted to start this Krishna consciousness movement.
அவங்க வாழ்க்கை எல்லாம் வீணடைஞ்சிட்டு இருந்தது. அதனால அவர் இந்த கிருஷ்ண பக்தி இயக்கத்தை தொடங்கணும்னு விருப்பப்பட்டார்.
Say about 600 years ago. But he considered himself as unable to take up this movement seriously.
இது ஒரு 600 வருஷத்துக்கு முன்னாடி. ஆனா இந்த இயக்கத்தை ரொம்ப தீவிரமா எடுத்து செல்ல நம்மளால முடியாது அப்படின்னு அவர் கருதினார்.
Because the condition of the people was so wretched, he thought that if Krishna himself comes, then it can be done. Otherwise, it is not possible.
ஏனா மக்களுடைய நிலை ரொம்ப மோசமானதா இருந்தது. அதனால கிருஷ்ணரே வந்தாருன்னா இது சாத்தியமாகும், அப்படி இல்லைன்னா சாத்தியம் இல்லைன்னு
நினைச்சார்.
அதனால அத்வைத பிரபு சைத்தன்ய மகாபிரபு அழைக்கிறார்.
சைத்தன்ய மகாபிரபு பை ஹிஸ் கால் ஹி அப்பியர்ட். கிருஷ்ணா அப்பியர்ட்.
சைத்தன்ய மகாபிரபு இவரது அழைப்பினால் தோன்றுகிறார். கிருஷ்ணரே தோன்றினார்.
சைத்தன்ய மகாபிரபு வாஸ் ஆல்மோஸ்ட் லைக் கிராண்ட்சன் ஆஃப் அத்வைத பிரபு.
சைத்தன்ய மகாபிரபு கிட்டத்தட்ட அத்வைத பிரபுவோட பேரன் மாதிரி.
When he was young man, very beautiful youth. So at that time nobody knew, but அத்வைத பிரபு knew that he is Krishna, he has come.
மகாபிரபு இளமையானவரா இருந்தபோது, மிக அழகான இளமையானவரா இருந்தபோது யாருக்குமே தெரியாது. ஆனா அத்வைத பிரபுவுக்கு தெரியும் இது கிருஷ்ணரே, அவரே தான் வந்திருக்காருன்றது.
You are simply sometimes devotees pretend to be not in knowledge So he was praying, Krishna, this boy is very nice. If he takes us this Krishna consciousness movement, then it is very successful. It is very intelligent, beautiful.
சில சமயத்தில் பக்தர்கள் அறிவில்லாதவர்களை போல நடிப்பாங்க. அதனால அவர் கிருஷ்ணர்கிட்ட பிரார்த்தனை செய்கிறார், இந்த இளைஞன் மிக நல்லவராக இருக்கார், இவர் இந்த கிருஷ்ண பக்தி இயக்கத்தை தொடங்கி இதை செயல்படுத்தினாருன்னா இது ரொம்ப வெற்றிகரமாக அமையும், இவர் ரொம்ப புத்திசாலியாக இருக்கார், அழகானவராக இருக்கார் அப்படின்னு பிரார்த்தனை பண்ணினார்.
There was Chaitanya Mahaprabhu's time, this Krishna consciousness movement was going nicely, very.
இவ்விதமாக சைத்தன்ய மகாபிரபுவோட காலத்துல இந்த கிருஷ்ண பக்தி இயக்கம் மிக சிறப்பாக செயல்பட்டது.
And after him, there were six Goswamis, they also managed.
அவருக்கு பிறகு ஆறு கோஸ்வாமிகள் இருந்தாங்க, அவர்களும் நிர்வகிச்சாங்க இத.
Then as it is the a rule of this material world that you start something very good, but in due course of time the things deteriorate.
பிறகு இந்த பௌதிக உலகத்தோட சட்டத்தின்படி எதையாவது நம்ம தொடங்கினோம்னா ஆரம்பத்தில் ரொம்ப நல்லா இருக்கும், ஆனா காலப்போக்கில் அது படிப்படியா அழிந்து விடும்.
This Vaishnav Krishna consciousness movement also deteriorated. In due course of time.
அதனால இந்த வைஷ்ணவுடைய கிருஷ்ண பக்தி இயக்கமும் கூட காலப்போக்கில் அழிந்து விட்டது.
Say, after the disappearance of the Goswamis, about 250 years after.
ஒரு 250 வருஷம் பிறகு, அதாவது கோஸ்வாமிகளுக்கு மறைவுக்கு பிறகு,
the things become most ridiculous.
இந்த விஷயங்கள்லாம் ரொம்ப கேலித்தனமாக ஆயிடுச்சு.
The so-called devotees, they are representative still, continuing. They are called Prakita Sahajiya.
பேரளவிலான பக்தர்கள் இருந்தாங்க, அவங்க இன்னமும் கூட பிரதிநிதியா இருந்து தொடர்ந்துட்டு தான் இருக்காங்க. அவர்கள் பிராகிருத சகஜான்னு அழைக்கப்படுறாங்க.
Prakita Sahajiya means taking things very easily.
பிராகிருத சகஜ அப்படின்னா விஷயங்களை ரொம்ப சுலபமாகவே எடுத்துக்கொள்வது.
They thought that Radha Krishna is just like a boy and girl's lusty affairs.
Radha Krishna எல்லாம் ஒரு சாதாரண பெண்ணுக்கும் பையனுக்கும் இருக்கிற காம விவகாரங்கள் போலதான் அவங்க கருதுனாங்க.
And in this way, they took it the sex life as religion.
இப்படியாக பாலுறவு வாழ்க்கை தான் மதம், அதுதான் ஆன்மீகன்ற மாதிரி ஆயிடுச்சு.
விவேகானந்தா, he also criticized Vaishnavism is sex religion.
விவேகானந்தா கூட வைஷ்ணவம் அப்படின்னாவே அது பாலுறவுக்கான மதம் அப்படின்னு சொல்லி விமர்சனம் பண்ணிருக்காரு.
So the things deteriorated in such a way. Similarly, as Advaita Prabhu was afflicted, similarly,
இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாம் அழிந்து போயிட்டு இருந்தது. அத்வைத பிரபு அதனால பாதிக்கப்பட்டிருந்தார்.
பக்திவினோத் தாக்கூர், he was at that time a householder, government officer and magistrate.
பிறகு பக்திவினோத் தாக்கூர் அவர் ஒரு கிரகஸ்தரா இருந்தார், அவர் அரசு அலுவலராகவும் நீதிபதியாகவும் இருந்தார்.
He felt very much, oh, Lord Chaitanya's movement is so. People, as soon as one will see that he belongs to the Chaitanya Sampradaya, he will deny that these are all rascals simply taking some sex pleasure, that's all.
அவரும் கூட அதை உணர்ந்தார். ஏன்னா மக்கள் சைத்தன்ய சம்பிரதாயத்தை சேர்ந்தவங்க அப்படின்னாவே உடனே ஏளனம் பண்ணாங்க, ஓ இந்த அயோக்கியர்கள்லாம் வெறுமனே பாலுறவுல அனுபவிச்சுட்டு இருக்காங்க அவ்வளவுதான் அப்படின்னு
நினைச்சாங்க. கொத்தபஜா நெடா தர்வே சாய் சஹோஜியா சொகிபேகி,
Howl, Bowl, Kartabaja, Neda, Ravayesha, Shai, Sagajiya, Sakibeki, in the Madri, Padimun, Poliana Vaishnava, Padimun, Perugal Rindanga.
Sai community. You have heard that in London there is a Sai community. Sai Hindu Center, you have heard from Mukunda.
In London, Lakuda and the Sai. இயக்கத்தை சார்ந்தவங்க இருக்கிறதா நான் கேள்விப்பட்டேன். இங்க சாய் ஹிந்து சென்டர்னு ஒரு அமைப்பு இருக்கிறதா முகுந்தர்கிட்ட இருந்து நான் கேள்விப்பட்டேன். அந்த சாய் என்ற பிரிவினர் இன்னமும் இருக்காங்க.
So there are 13 pseudo pretenders belonging to the Chaitanya Sampradaya.
அதனால இந்த 13 பிரிவினர் சைத்தன்ய மகாபிரபுவோட சம்பிரதாயத்தை சார்ந்தவங்கன்னு சொல்லி நடிச்சிட்டு இருந்தவங்க.
They are called first Aul, Baul, Kaptavaja, Nara, Darvesh, Sai, Sakibeki, Gunanganari, Churadhari, Otibari, Smarto, Jadvosai, like that. Thirdly.
அவர்கள் முதல்ல அவுல், பவுல், கர்த்தபாஜா, நேடா, திரவேஷா, ஷாய், சாக்கிபேகி, கௌராங்க நாகரி, சுடாதாரி, அதிவாதி, ஸ்மார்த்த, ஜாதகோஷாய், இந்த மாதிரி 13 பிரிவு.
So if I describe this 13, it will take 13 hours. So I don't describe all them.
இந்த 13 பிரிவை நான் விளக்கினேன்னா அதுக்கே 13 மணி நேரம் ஆயிடும். அதனால நான் அவங்களை பத்தி விவரிக்க போறதில்லை.
But one or two must be described. The most important is the Jat Gosai.
Ana one or two vivarichaganum. Adile romba mukhyamanadu Jatagosai.
Jati Gosai. They created a caste of Gosai. Just like they created a caste of Brahmin, a caste of Gosai.
Jati Gosai. அவங்க கோசாமிகள்ன்ற ஒரு ஜாதியவே உருவாக்கிட்டாங்க. எப்படி பிராமண ஜாதின்னு ஒன்று உருவாக்கப்பட்டதோ அது மாதிரி கோசாமிகள் ஜாதியை உருவாக்கினவங்க.
இஸ் கோசாமி வில் கம் பை ஹெரிடிட்டரி பர்த் ஜஸ்ட் லைக் பிராமின்.
இந்த கோசாமிகள் எல்லாம் பிறப்பாலேயே கோசாமிகள் ஆயிடுவாங்க, எப்படி பிராமணர்களோ அந்த மாதிரி.
சோ பக்திவினோத் தாகூர் வாஸ் வெரி
அதனால பக்தி வினோத் தாக்கூர் இந்த சமுதாயத்தோட இந்த நிலையை கண்டு மிக வருத்தப்பட்டார்.
This Goswami, the origin history of Goswami is the sixth Goswami. Now, out of the six Goswamis, none of them were priestly class.
இந்த கோஸ்வாமிகளுடைய வரலாறுன்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா ஆறு கோஸ்வாமிகள் தான் அவங்களுக்கு மூலம். இப்போ இந்த ஆறு கோஸ்வாமிகள்ல யாருமே புரோகிதர் பிரிவை சேர்ந்தவங்க இல்லை.
சோ ரூப கோஸ்வாமி, சனாதன கோஸ்வாமி, தே ஆர் கிரேட் பாலிட்டிசியன்ஸ்.
ரூப கோஸ்வாமி, சனாதன கோஸ்வாமி எல்லாம் எடுத்துட்டோம்னா அவங்க பெரிய அரசியல்வாதிகளா இருந்தாங்க.
பிரைம் மினிஸ்டர், ஃபைனான்ஸ் மினிஸ்டர் இன் கவர்மெண்ட் ஆஃப் நவாப் ஹுசைன் சா.
நவாப் ஹுசைன் சாவோட அரசாங்கத்துல முதன் மந்திரியாகவும் பொருளாதார மந்திரியாகவும் இருந்தவங்க.
சிமிலர்லி ரகுநாத் தாஸ் கோஸ்வாமி, ஹி வாஸ் எ பிக் ஜமீன்தார்.
அதே மாதிரி ரகுநாத் தாஸ் கோஸ்வாமி எடுத்துட்டீங்கன்னா அவர் ஒரு பெரிய ஜமீன்தார்.
ஹிஸ் ஃபாதர் இஸ் இன் ஜமீன்தார் மீன்ஸ் லேண்ட் ஹோல்டர். டியூரிங் பிரிட்டிஷ் பீரியட், நோ அட் தட் டைம் நாட் பிரிட்டிஷ் பீரியட், மாவிடன் பீரியட்.
அவருடைய தந்தை ஜமீன்தார். ஜமீன்தார் அப்படின்னா நிலக்கிழார். அந்த சமயத்தில் பிரிட்டிஷ்காரங்க காலம், பிரிட்டிஷ்காரங்க காலம் இல்ல, அது இஸ்லாமியர்கள் காலம்.
They distributed land among some, I think, in the western countries, the Burghuis, they called Burghuis, or in England, the landholders, what they are called.
அவர்கள் நிலத்தை எல்லாம் விநியோகிச்சாங்க. அவங்க என்ன சொல்லுவாங்க, மேற்கத்திய நாடுகளில் பர்கோய்ஸ், அது என்ன சொல்லுவாங்க, இங்கிலாந்தில் வந்து பெரிய நில உரிமையாளர்கள் எல்லாம் எப்படி கூப்பிடுவாங்க? அதுக்குன்னு ஒரு வார்த்தை இருக்கு. ஆமா, ஜமீன்தார், நிலக்கிழார்.
ஹி பிலாங் டு எ வெரி பிக் லேண்ட். ஹிஸ் ஃபாதர் அண்ட் அங்கிள், டூ பிரதர்ஸ். ஹி வாஸ் தி ஒன்லி சன்.
அதனால இவர் வந்து ஒரு பெரிய நிலக்கிழாருக்கு மகன். அவருடைய தந்தை, அவருடைய சித்தப்பா, ரெண்டு சகோதரர்களுக்கும் இவர் ஒரே மகன் தான்.
நேச்சுரலி ஹி வாஸ் டு இன்ஹெரிட் தி ஹோல் ப்ராப்பர்ட்டி. அட் தட் டைம் இட் வாஸ் $1,200,000 இன்கம்.
இயற்கையாகவே மொத்த சொத்துக்கும் இவர் தான் வாரிசு. அந்த சமயத்திலேயே அவர்களுக்கு கிட்டத்தட்ட ₹1,00,000 வருமானம் இருந்தது. அப்ப பாருங்க அவர் எவ்வளவு செல்வந்தரா
இருந்திருப்பாருன்னு. சைத்தன்ய மகாபிரபு நித்தானந்த,
சைத்தன்ய மகாபிரபுவும் நித்தானந்த பிரபுவும் அவரை பார்க்கும்போது அவருடைய இளமை பருவம் அப்போ 18-20 வயசு இருந்தது அவருக்கு. அவர் கிட்டத்தட்ட சைத்தன்ய மகாபிரபுவோட சம காலத்து அவர்
தான்.
பிராமணர்களுக்கும் வைஷ்ணவர்களுக்கும் தங்கத்தை அவர் விநியோகிக்கிறது வழக்கமா இருந்தது. அவ்வளவு தங்கம் இருந்தது. அவ்வளவு தங்கத்தோட மதிப்பு எவ்வளவு இருக்கும் பாருங்க. அவர் அந்த மாதிரி அதை விநியோகிச்சுட்டு இருந்தார். ஏன்னா அவர் பெரிய செல்வந்தர், அவர் செல்வந்தர் போலவே அதை செஞ்சார்.
அதனால
இதுதான் ரகுநாத் தாஸ் கோஸ்வாமியோட வரலாறு. சனாதன கோஸ்வாமியோட வரலாறு நம்ம பார்த்தோம். அதனால இவங்க யாருமே எந்த ஒரு வைஷ்ணவ பிரிவையும் சேர்ந்தவங்க எல்லாம் கிடையாது.
சைதன்ய மகாபிரபு டர்ன்ட்,
சைதன்ய மகாபிரபு தான் அவங்கள மாத்தினார்.
தி சனாதன கோஸ்வாமி அண்ட் ரூப கோஸ்வாமி வேர் ரிஜெக்டட் ஃப்ரம் தி பிராமின் கம்யூனிட்டி.
சனாதன கோஸ்வாமி, ரூப கோஸ்வாமி ரெண்டு பேரையும் பிராமண சமுதாயத்திலிருந்து நிராகரிச்சிட்டாங்க.
பிகாஸ் தட் டைம் தி பிராமின் சொசைட்டி வாஸ் சோ ஸ்ட்ரிக்ட். If somebody takes service of a Muslim or anyone, he is immediately exterminated.
ஏனோ அந்த காலத்துல பிராமண சமுதாயம் அவ்வளவு கண்டிப்புடனா இருந்தது. அந்த சமயத்துல யாராவது ஒரு இஸ்லாமியரிட்டியோ அல்லது யாருக்கிட்ட வேணா ஒருத்தங்க வேலைக்கு போயிட்டாங்க அப்படின்னா அவங்க உடனே ஒதுக்கி வச்சிடுவாங்க.
You cannot be accepted as a pure.
உன்னை தூய்மையானவனா ஏற்றுக்கொள்ள முடியாதுன்றுவாங்க.
பிராமின் சத்ரி, அகார்டிங் டு வேதிக் சிஸ்டம், தி பிராமின் சத்ரி சூத்ர அண்ட் வைஷ்ணவ, தே வில் நாட் அக்செப்ட் எனி சர்வீஸ் ஈவன் இட் இஸ் வார்த் $200,000. நோ, தட் வில் நாட் அக்செப்ட். தட் இஸ் டிகிரேடேஷன்.
வேதம் முறைப்படி பிராமண சத்ரிய வைஷ்யர்கள் யாருமே எந்த வேலையும் ஏற்றுக்கொள்ள மாட்டாங்க. அதுக்கு ₹1,00,000 சம்பளம் கொடுத்தாலுமே கூட. ஏன்னா அது வீழ்ச்சிக்கு காரணமாயிடும்.
Only the Sudras can accept. That was the basic system.
சூத்ரர்கள் மட்டும்தான் அடுத்தவங்க கிட்ட வேலை செய்வாங்க. அதுதான் வேத முறை.
To accept another service was so abominable.
வேறொரு வேலையை ஏற்றுக்கொள்றதுன்றது அந்த அளவுக்கு மோசமானது.
In the Bhagavad also it is stated that if the Brahmins, and Kshatriyas and Vaishyas, especially the Brahmins.
பாகவதத்துல கூட என்ன சொல்லப்பட்டிருக்குன்னா இந்த பிராமண க்ஷத்ரிய வைஷ்யர்கள்லாம், குறிப்பா பிராமணர்கள்,
they have no livelihood, then they can adopt the business of Kshatriya and Vaishya, but never accept the occupation of the dog, Sudra. That is instead it.
அவனுக்கு வாழ்வாதாரமே இல்லைனாலும் கூட அவன் வந்து ஒரு க்ஷத்ரியா அல்லது வைஷ்யனுடைய வேலையை வேணா ஏற்றுக்கொள்ளாமே ஒழிய எப்பவுமே ஒரு நாய் மாதிரியான சூத்திரனுடைய வேலையை அவன் ஏற்றுக்கொள்ளவே மாட்டான். அது சொல்லப்பட்டிருக்கு.
To accept service of others was so abominable, even 500 years ago.
ஆனால் 500 வருஷத்துக்கு முன்னாடி கூட மற்றவர்கிட்ட போய் வேலை செய்யறதுன்றது அவ்வளவு மோசமான அருவறுப்பானதா இருந்தது.
சனாதன் கோஸ்வாமி அண்ட் ரூப கோஸ்வாமி, they are also belong to very rich family, but because they accepted ministers in the government of Mohammedan, they are rejected.
ஆனால் இந்த சனாதன கோஸ்வாமி ரூப கோஸ்வாமியும் கூட ஒரு நல்ல செல்வந்த குடும்பத்தை சேர்ந்தவங்க தான். ஆனா அவங்க இஸ்லாமியர்களுடைய அரசாங்கத்தில் மந்திரி பதவியை ஏற்றுக்கொண்டதால நிராகரிக்கப்பட்டார்கள். சமுதாயத்திலிருந்து அவர்கள் ஒதுக்கி
வைக்கப்பட்டார்கள். According to Vedic system, daughters and sons are not loitering in the street.
ஒதுக்கி வைக்கிறது அப்படின்னா எதுக்குமே அவங்க அழைக்க மாட்டாங்க, யாருமே அவங்களுடைய மகளை திருமணம் செய்து கொடுக்க மாட்டாங்க இந்த குடும்பத்தில். ஏன்னா வேத முறைப்படி மகனோ மகளோ இந்த மாதிரி வீதியில சுத்திட்டு இருக்கிறவங்க கிடையாது. முதல்ல எல்லாம் தாய் தந்தையர் ஏற்பாடு செய்த திருமணம் தான் நடந்தது.
If one is exterminated, it is very difficult to get his daughter married. Nobody will accept.
இப்போ ஒருத்தங்களை ஒதுக்கி வச்சுட்டாங்கன்னா அவங்களுடைய மகளை திருமணம் செய்யறதுன்றது ரொம்ப கஷ்டம், யாருமே ஏற்றுக்கொள்ள மாட்டாங்க.
That was the condition. Actually, they also became hopelessness. They became almost Mohammedan.
அதுதான் அப்ப இருந்த சூழ்நிலையா இருந்தது. உண்மையிலேயே இவங்களுக்கும் வேற எந்த வழியும் இல்லாம போயிடுச்சு. இவங்களும் கிட்டத்தட்ட இஸ்லாமியர்களாவே ஆயிட்டாங்க.
They changed their name, Dawid Khas. This is Mohammedan name. And Shakar Mallik.
அவங்களுடைய பெயரை கூட இஸ்லாமியர்கள் பெயரா தாபீர் காஸ் ஷாகர் மாலிக்னு மாற்றிக்கொண்டாங்க.
சைதன்ய மகாபிரபு மேட் தேம் கோஸ்வாமி.
சைதன்ய மகாபிரபு அவர்களை கோஸ்வாமிகளா மாத்தினார்.
சைதன்ய மகா ஹரிதாஸ் தாகூர், ஹி பிலாங் டு தி மொஹமெடன் கம்யூனிட்டி. ஹி வாஸ் மேட் நாமாச்சார்ஜ், தி பிரின்சிபல் ஆச்சார்ஜ் ஆஃப் தி சாண்டிங் ஹரே கிருஷ்ண.
இதுதான் சைதன்ய மகாபிரபு. ஹரிதாஸ் தாகூர் இஸ்லாமிய சமுதாயத்தை சேர்ந்தவராக இருந்தாலும் அவரை நாமாச்சாரியராக ஆக்கினார். அதாவது ஹரே கிருஷ்ண உச்சாரணத்துக்கான முக்கிய ஆச்சாரியராக நியமித்தார்.
That is the revolutionary method of Chaitanya. Therefore, Chaitanya Mahaprabhu is not liked by the hereditary Brahmins.
அதுதான் சைத்தன்ய மகாபிரபுவோட புரட்சிகரமான வழிமுறை. அதனாலதான் சைத்தன்ய மகாபிரபு இந்த வம்சாவளியில வரக்கூடிய பிராமணர்களை விரும்புறதில்லை, அவர்கள் இதை
விரும்புறதில்லை.
எப்ப எல்லாம் சைத்தன்யருடைய இயக்கம் வருதோ அப்போ அவங்க அதுக்கு எதிராக ஏதாவது செய்வாங்க. இந்த ராமகிருஷ்ணாவே சைத்தன்யரை எதிர்க்கிறதுக்காக கொண்டு வந்தவங்க தான்.
Because Chaitanya, the Vaishnava Sampradaya accept Chaitanya Mahaprabhu as incarnation of God, so they presented this Gadadhar Chatterjee as incarnation of Krishna, and by worshipping Kali.
Yena Vaishnava Sampradayathile Chaitanya Mahaprabhu kadavuloda avatharama yetrukolradanaale inda Gadadhar Chatterjee indravara Kaliye valipadradanaale Krishnarude avatharama avanga munvekkranga.
So this competition is since a very long time between the Vaishnav and the other sect.
Vaishnavargalukkum matra pirivinargalukkum edaila inda poti aanadhu neenda kalama irundirukku.
Anyway, when these Goswami, my point is that originally the Goswami came from ordinary person. There is no caste.
Enna karuthu solla varana inda ஆரம்பத்தில் இருந்த கோஸ்வாமிகள்லாம் சாதாரண நபர்கள் தான். கோஸ்வாமிகள்னு ஜாதியெல்லாம் எதுவும் இல்லை.
பட் தே மேனுஃபேக்சர்ட் எ காஸ்ட் ஆஃப் this Brahmin class.
Ana, avanga inda Goswami indra jadiye uruvaakitaanga. Paarenga, inda Brahmana vagupu mari.
The Brahmin class, the hereditary Brahmin class, played so many havocs in the history of India.
The Brahmana vagupinar, vamsa valiya varakudi inda Brahmanargal, India varalara paathinganna நிறைய அழிவ உண்டாக்கி இருக்காங்க.
தி பாகிஸ்தான் இஸ் ஆல்சோ டியூ டு திஸ் ஹெரிடரி பிராமினிசம்.
பாகிஸ்தான் கூட இந்த வம்சாவளியா வந்த பிராமண கொள்கையினால தான் உருவானது.
தே ஹேட்டட் சோ மச் தி மாமெடன்ஸ் அண்ட் தி சூத்ராஸ்.
பிராமணர்களையும் சூத்ரர்களையும் அந்த அளவுக்கு அவங்க வெறுத்தாங்க.
ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் தே ஹேட்டட் தி சூத்ராஸ். And then, when the Sudras became Mahavidans, they hated the Mahavidans.
முதல்ல அவங்க சூத்ரர்கள் எல்லாம் வெறுத்தாங்க. அந்த சூத்ரர்கள் எல்லாம் இஸ்லாமியர்கள் ஆன பிறகு அந்த இஸ்லாமியர்களையும் வெறுத்தாங்க.
And gradually developed that the so-called Sudras and Mahavidans, politically, the British has took advantage, irritated them.
பிறகு படிப்படியா இந்த பேரளவிலான சூத்ரர்கள் இஸ்லாமியர்கள் இவங்க எல்லாம் வளர்ச்சி அடைந்து அது அரசியல் ரீதியா இந்த பிரிட்டிஷ்காரங்க அந்த வாய்ப்பை பயன்படுத்தி கொண்டு அவங்கள தூண்டி விட்டாங்க.
The cut off India and Pakistan and Hindustan. So there are many histories.
அப்பதான் இந்தியாவை வெட்டி இந்துஸ்தான் பாகிஸ்தான் பிரிச்சாங்க. இது மாதிரி வரலாறுல நிறைய விஷயங்கள் இருக்கு.
இது சைதன்ய மகாபிரபு accepted everyone.
அதனால சைத்தன்ய மகாபிரபு இந்த இயக்கத்துல எல்லாரையுமே ஏற்றுக்கொண்டார்.
So my Guru Maharaj's contribution is that he defeated this caste Goshani.
இதுல என்னுடைய குரு மகாராஜோட பங்கு என்னன்னா இந்த ஜாதி கோஸ்வாமிகளை தோற்கடிச்சார்.
He defeated this Brahminism.
இந்த பிராமணியத்தை அவர் தோற்கடிச்சார்.
He created that the same way as Chaitanya Mahaprabhu did, that as Chaitanya Mahaprabhu said,
Chaitanya Mahaprabhu எப்படி பண்ணாரோ அதே மாதிரி அவர் உருவாக்கினார். அதாவது Chaitanya Mahaprabhu சொல்றார்,
கிபா சுத்ர கிபா விப்ர நாசிகானி நாய் ஜெய் கிருஷ்ண தத்துவத்தை செய் குரு. There is no consideration that whether a man is a sannyasi, a brahmin, or a sudra, or a this or grihastha, householder or no. Anyone who knows the science of Krishna, he is all right. He is Goswami. He is Brahmin.
Kiva sutra kiva vipra nyasi kenanai e Krishna tattva veta se guru hai. Oruthar சன்னியாசியா பிராமணனா சூத்திரனா இதுவா அதுவா கிரகஸ்தனா அப்படின்றத பத்தி நாம கருதவே கூடாது. யாரோ ஒருத்தருக்கு கிருஷ்ணரை பற்றிய விஞ்ஞானம் தெரிஞ்சிருக்கோ அவர் சரி, அவர் தான் கோஸ்வாமி, அவர் தான்
பிராமணன்.
ஒரு 100 வருஷத்துல என்னுடைய குருமார செய்தது
இதுதான். So many Bayman protest from this Brahmin class Goswami.
அந்த காரணத்தினால தான் அவர் ரொம்ப கடுமையான போராட்டங்கள் இந்த பிராமண ஜாதி இந்த கோஸ்வாமி ஜாதிக்காரங்களோட எதிர்ப்பு எல்லாம் சந்திக்க வேண்டியிருந்தது.
He they conspired to kill him. Guru Maharaj told me personally.
அவரை ஆள வச்சு கொல்றதுக்கு கூட திட்டம் போட்டாங்க. என்னுடைய குரு மகாராஜ் என்கிட்டயே அதை சொல்லியிருக்காரு.
Others, because by His grace, when I used to meet in alone, we used to talk so many things.
Yena na avara thaniya sandhikkum bodhu avarude karunaiyala pala vishayangal avar pesuradhu valakkam.
Yes, so kind that he used to talk so many things with me. So he personally told me that these people, they wanted to kill me.
அவர் ரொம்ப கருணை வாய்ந்தவர். என்கிட்ட பல விஷயங்களை அவர் பேசுறது வழக்கம். அதனால அவர் என்கிட்ட சொன்னார், இவர்கள்லாம் என்ன கொல்ல பாக்குறாங்க அப்படின்னாரு.
They collected 25,000 rupees and went to bribe the police officer in charge of that area.
25,000 ரூபாய் சேகரிச்சு அப்ப அங்க இருந்த பொறுப்புல இருந்த காவல்துறையினருக்கு லஞ்சம் கொடுக்கறதுக்காக போயிருக்காங்க.
The debt is 25,000 rupees. We shall do something against Bhakti Siddhanta Saraswati.
பக்தி சித்தாந்த சரஸ்வதிக்கு எதிராக நாங்க ஏதோ செய்ய போறோம், அதுக்காக நீங்க இந்த 25,000 ரூபாய் எடுத்துக்கோங்க. அது சம்பந்தமா நீங்க எந்த நடவடிக்கையும் எடுக்க கூடாது. பக்தி சித்தாந்தரை கொல்லணும்னு இவங்க விரும்புறாங்கன்றது அவரை புரிஞ்சிட்டார்.
Just like in your country also, the police, Kennedy was killed. He wanted to kill.
உங்க நாட்டில் கூட எப்படி இந்த அரசியல்வாதிகள் கென்னடி கொல்லப்பட்டார் உங்களுக்கு தெரியும். அந்த மாதிரி இவரையும் கொல்லணும்னு விரும்பினாங்க.
So the police officer frankly said, of course we accept bribe and we indulge in such things, but not for a sadhu, not for a saintly person.
அதனால அந்த காவல்துறை அதிகாரி வெளிப்படையா சொல்லிட்டார், நாங்க லஞ்சம் வாங்கறது உண்டு, இந்த மாதிரி விஷயம்லாம் நடக்கிறது தான், ஆனா ஒரு சாதுவோட விஷயத்துல அந்த மாதிரி நாங்க நடந்துக்க
மாட்டோம்னு.
அந்த அளவுக்கு தைரியம் இல்லன்ட்டார்.
And the police officer refused and came to my Guru Maharaj that you take care, this is the position.
அத மறுத்துட்டு அந்த காவல்துறை அதிகாரி என்னுடைய குரு மகாராஜிட்ட வந்து, இதுதான் சூழ்நிலையா இருக்கு, உங்களை நீங்க பத்திரமா பாத்துக்கோங்கன்னு சொல்லிட்டு போனாரு. பாருங்க, இந்த மாதிரி கடுமையா எதிர்ப்பு தெரிவிச்சாங்க.
His method of preaching is just according to the strictly according to the rules and regulation of Chaitanya Mahaprabhu.
ஆனால் அவருடைய பிரச்சார வழிமுறை என்னன்னா, சைத்தன்ய மகாபிரபுவோட சட்டதிட்டங்களுக்கு மிக கடுமையா பின்பற்றக்கூடிய விதத்தில் இருக்கும்.
And as Chaitanya Mahaprabhu was called by Advaita Prabhu, similarly Bhaktivinoda Thakur, when he saw this condition of pseudo Vaishnav all over the country,
Advaita Prabhu ala Chaitanya Mahaprabhu alaikapattadu pole Bhaktivinoda Thakur inda poli Vaishnavargalala inda naadu muluka irunda anda soolnilai paartha avar,
he also prayed to Lord Chaitanya that you kindly send somebody from your personal staff so that I can start this movement.
பக்திவினோத் தாக்கூர் சைத்தன்ய மகாபிரபுட்ட பிரார்த்தனை செய்தார். என்னன்னா, நீங்க தயவு செய்து உங்களுடைய தனிப்பட்ட சேவகர் யாரையாவது அனுப்பி வைங்க, அப்போ என்னால இந்த இயக்கத்தை தொடங்க முடியும் அப்படின்னு பிரார்த்திச்சார்.
By the grace of Lord Chaitanya, as we pray, Sri Gaura Karuna Shakti Vigrahaya Namaste.
அதே மாதிரி சைத்தன்ய மகாபிரபோட கருணையால ஸ்ரீ கௌர கருணா சக்தி விக்ரஹாய நமஸ்துதேன்னு நம்ம பிரார்த்திக்கிறது போல,
பகவான்
சைத்தன்யருடைய கருணையை பிரதிநிதியா வந்திருந்தார்.
And he appeared as the son of this Bhaktivinoda Thakur.
அவர் பக்திவினோத் தாக்கூருடைய மகனாக தோன்றினார்.
At that time he was known as Kedarnath Dutt.
அச்சமயத்தில் பக்திவினோத் தாக்கூர் கேதார்நாத் தத்தா அல்லது கேஎன் தத்தான்னு அறியப்பட்டார்.
And he appeared in 1867. As the child of Bhaktivinoda Thakur.
1867 Bhaktivinoda Thakur-udaiya kulandaiyaga avar thondrinar.
And the house is still preserved in Jagannath Puri.
Jagannath Puri-la avarudaiya veedu innum paadhukaakkappattu irukku.
At that time Jagannath Puri, he was magistrate in Jagannath Puri and he was the system in the Jagannath Puri, the manager, the official manager is the district magistrate.
அந்த சமயத்தில் ஜெகநாத்பூரியோட மாவட்ட நீதிபதியாக இருந்தார். அப்போ இருந்த முறை என்ன அப்படின்னா, இந்த ஜெகநாத்பூரி கோயிலில் யார் நிர்வாகியோ அவர் தான் மாவட்ட நீதிபதியாகவும் இருப்பார்.
So he was district magistrate and in February 1867 Bhaktisiddhanta Saraswati Thakur appeared.
அவர் இந்த மாதிரி மாவட்ட நீதிபதியா இருந்த சமயத்தில் 1867 பிப்ரவரியில பக்தி சித்தாந்த சரஸ்வதி தாக்கூர் தோன்றினார்.
And when he appeared, he is this, what is called the intestine? The cord. What is it called?
அவர் பிறந்தபோது அது என்ன சொல்லுவாங்க, அது குடலா, அது தொப்பல் கொடி. தொப்பல் கொடி.
That embryo of cord was like this. Yes. That means Brahmin from the beginning.
அந்த தொப்பல் கொடியானது அவர் உடலில் எப்படி அந்த பூணூல் மாதிரி சுத்தி இருந்தது அப்படின்னா, ஆரம்பத்தில இருந்தே அவர் ஒரு பிராமணர் என்றத காட்டுது.
So, when he was a child, he appeared in February. Then, when the Ratha Jatra takes place,
அவர் பிப்ரவரி மாதத்தில் பிறந்தார். அதுக்கப்புறம் ரத யாத்திரை விழா எப்போ நடக்குது?
இன் ஜூலை.
ஜூலை மாதத்தில்.
ஸோ பிப்ரவரி, மார்ச், ஏப்ரல், மே, ஜூன், ஜூலை. ஸோ யூ ஆர் சிக்ஸ் மந்த்ஸ் ஓல்ட், ரத யாத்திரை ஃபெஸ்டிவல் வாஸ் ஹெல்ட்.
பிப்ரவரி, மார்ச், ஏப்ரல், மே, ஜூன், ஜூலை அப்படின்னா அவர் 6 மாத குழந்தையா இருக்கும்போது அந்த ரத யாத்திரை விழா நடந்தது.
And by chance the big car stopped in front of that house.
அந்த பெரிய ரதமானது எப்படியோ இவங்க வீட்டு முன்னாடியே வந்து நின்னது.
That is generally the Jagannath car stops, just like our car also stops somewhere. And you have some difficulty to push it again. That's nice.
பொதுவாக ஜெகநாதருடைய ரதம் அந்த மாதிரி நிற்கிறது உண்டு. இப்போ எப்படி நம்ம காரு கூட எங்கேயாவது அப்பப்போ நின்று போயிடுது, சில சமயம் நம்ம கஷ்டப்பட்டு அதை தள்ள வேண்டியதாக இருக்கு. அது நல்லது
தான். It has stopped and some people, Chaitanya Mahaprabhu used to push with his head. So that was wonderful.
அது மாதிரி இந்த ரதமும் நின்று போனது. சைத்திர மகாபிரபு அவருடைய தலையை வச்சு தள்ளுறது வழக்கம். ஸோ அதனால அதெல்லாம் அற்புதமானது.
எனிவே, தி கார் ஸ்டாப் அண்ட் மாதர் ஆஃப் அவர் குரு மகாராஜ், தி சாய் குரு மகாராஜ், ஷீ டுக் தி ஆப்பர்ச்சுனிட்டி அண்ட் பிகாஸ் ஷி வாஸ் மேனேஜர்ஸ் வைஃப். So everyone respected the child.
அந்த ரதம் நின்றிருந்தது. இப்போ குரு மகாராஜ் குழந்தையா இருக்கார். அவருடைய தாய் அந்த வாய்ப்பை பயன்படுத்தி கொண்டு, ஏன்னா இவங்க இப்போ அந்த நிர்வாகியோட மனைவின்றதுனால எல்லாருமே குழந்தையோட சேர்த்து அவங்களுக்கு மரியாதை செலுத்தி வழிவிட்டாங்க. இப்போ அந்த குழந்தைய ஜெகநாதருடைய திருவடிகளில் கொண்டு வந்து கிடத்துறாங்க. அப்போ நிறைய மாலைகள் அணிவிக்கப்பட்டிருந்தது. ஜெகநாதருடைய அந்த மாலைகளில் ஒன்று இந்த குழந்தை மேலே விழுது. உடனே தானாகவே அது நடந்தது.
சோ இன் திஸ் வே பக்திவினோத் தாகூர் could understand that this child is not ordinary child, and he knew that I prayed to Gaurasundara to send me somebody.
இவ்விதமாக பக்தி வினோத் தாக்கூர் புரிந்து கொண்டார், இந்த குழந்தை ஒரு சாதாரண குழந்தை இல்லை அப்படின்றத. அதே சமயத்தில் நான் கௌரசுந்தர்கிட்ட பிரார்த்தனை பண்ணியிருக்கேன், யாராவது அனுப்பி வைங்கன்னு சொல்லி அப்படின்றதும் அவருக்கு தெரியும்.
So this boy, this child is sent by him. So he took care of him very carefully.
இந்த குழந்தை அவரால் அனுப்பப்பட்ட குழந்தை தான்ன்றத புரிஞ்சிட்டு அந்த குழந்தையை வந்து ரொம்ப கவனத்தோட வளர்த்தார்.
And in this way his name was Vimala Prasad. Vimala Prasad Dutt.
அவருக்கு விமலா பிரசாத் பேர் வழங்கப்பட்டது. விமலா பிரசாத் தத்தா.
When he was 3 or 4 years old, he took one mango from the DT room and ate it.
அவர் 3 or 4 வயசு இருக்கும்போது பூஜை அறையிலிருந்து ஒரு மாம்பழத்தை எடுத்து சாப்பிட்டுட்டார்.
So Bhaktivinoda Thakur said, oh, you have done a great wrong thing. You have taken the mango of the deity before offering him. It is a great offense.
அப்போ பக்திவினோத் தாக்கர் சொன்னார், ஓ நீ பெரிய தப்பு பண்ணிட்டியே, விக்கிரகங்களுக்கு அர்ப்பணிக்கிறதுக்கு முன்னாடியே நீ மாம்பழத்தை சாப்பிட்டுட்டியே, இது பெரிய அபராதம் ஆச்சேன்னார்.
The child took it very seriously. And my Guru Maharaj never took mango throughout his whole life.
அந்த குழந்தையிலேயே அவர் அதை ரொம்ப தீவிரமாக ஏற்றுக்கொண்டு வாழ்க்கை முழுக்க என்னுடைய குரு மகாராஜ் அதுக்கப்புறம் மாம்பழம் சாப்பிடவே கிடையாது.
Whenever mango was offered, he would say, oh, I am an offender, I cannot take.
எப்பெல்லாம் அவருக்கு நாங்க மாம்பழம் கொடுத்தாலும் அவர், ஓ நான் அபராதி, என்னால சாப்பிட முடியாது அப்படிம்பாரு.
There was a big meeting.
ஒரு பெரிய கூட்டம் நடந்தது.
What is this sound? Somebody is leaving.
இது என்ன இந்த சத்தம், யாராவது தூங்குறாங்களா? சரி விடுங்க.
In Mindapur district, when he was a young man, he was holding meeting. He was a great astrologer. And he opened an astrological school when he was a young man.
Mindapur மாவட்டத்தில் அவர் இளைஞராக இருந்தபோது ஒரு பெரிய சந்திப்பு நடத்தினார். அவர் ஒரு பெரிய ஜோதிடர். அங்க வந்து ஒரு ஜோதிடத்துக்கான பள்ளிக்கூடத்தை திறந்திருந்தார்.
And there are many big students still practicing. They are all students of my Guru Maharaj.
அதுல நிறைய பெரிய பெரிய மாணவர்கள்லாம் இருந்தாங்க. அவங்க இன்னமும் கூட பயிற்சி செய்துட்டு இருக்காங்க. அவங்க எல்லாம் என்னுடைய குரு மகாராஜோட மாணவர்கள் தான்.
There was a meeting in Midnapur district. The subject matter was Brahmins and Vaishnavs.
அந்த சமயத்தில் மிட்னாபூர் மாவட்டத்தில் ஒரு பெரிய கூட்டம் நடந்தது. அங்க தலைப்பு என்னன்னா பிராமணர்களும் வைஷ்ணவர்களும் தான் தலைப்பு.
So in that meeting Bhaktivinoda Thakur was invited. At that time he was not very in healthy condition in this post.
அந்த கூட்டத்துக்கு பக்தி வினோத் தாக்கூர் வந்து அழைக்கப்பட்டிருந்தார். ஆனா அந்த சமயத்தில் அவருக்கு உடல்நிலை ஆரோக்கியம் இல்லாம இருந்தது.
அதனால
சரஸ்வதி தாக்கூர் போய் அந்த கூட்டத்தில் பேச சொன்னார்.
So he spoke the distinction between Brahmins and Vaishnavas. And he debated so many learned pandits.
அந்த கூட்டத்தில் அவர் பிராமணர்களுக்கும் வைஷ்ணவர்களுக்கும் உள்ள வேறுபாடு என்னன்றதை பற்றி பேசி அங்கிருந்த எத்தனையோ கற்றறிந்த பண்டிதர்கள் எல்லாம் தோற்கடிச்சார்.
Then the whole audience began to take touch his lotus feet and touch with water and drink it in this way when he was young man. That book is also available in Bengali, Brahmin Vaishnav.
அதுக்கப்புறம் கூடியிருந்த பொதுமக்கள் எல்லாரும் அவருடைய திருவடிகளை தொட்டு அவருடைய பாதங்களை கழுவி அந்த நீரை பருகினாங்க. இவ்விதமாக அவர் இளைஞராக இருந்தாலுமே அது சம்பந்தமான அந்த புத்தகம் வங்காள மொழியில பிராமண வைஷ்ணவன்ற புத்தகம் இருக்கு.
Then, after disappearance of Bhaktivinoda Thakur in 1914, Bhaktivinoda Thakur organized this Krishna Chaitanya movement in pure form from Mayapur.
பிறகு 1914ல சில பக்தி வினோத் தாக்கூர் இந்த கிருஷ்ண சைத்தன்யருடைய இயக்கத்தை தூய்மையான வடிவத்தில் மாயப்பூர்ல இருந்து தொடங்கினார்.
He published many books and papers at Jantarshini and he passed away in 1914. At that time, he entrusted the matter to Siddhanta Saraswati Thakur that I am going, my work unfinished about this Chaitanya Mahaprabhu's movement.
அவர் நிறைய புத்தகங்களையும் பத்திரிகைகளையும் பிரசுரிச்சிருந்தார். சஜ்ஜன தோசனி இந்த மாதிரி எல்லாம் அவர் 1914ல மறைந்தார். அதுக்கு முன்னாடி சித்தாந்த சரஸ்வதி தாக்கூர்கிட்ட இந்த மாதிரி சைத்தன்ய மகாபிரபோட இந்த இயக்கத்தை ஒப்படைச்சார். நான் கிளம்ப போறேன், இந்த இயக்க சார்ந்த என்னுடைய வேலைகள்லாம் முடிஞ்சது அப்படின்னு சொல்லி இதுக்கெல்லாம் நீ பொறுப்பேற்று கொள் என்னார்.
So you took very seriously the word of Bhaktivinoda Thakur. So since 1914 to 18, he was simply thinking that how I can expand this movement.
அதனால பக்திவினோத் தாக்கூருடைய வார்த்தைகளை மிக தீவிரமா ஏற்றுக்கொண்டார். 1914ல் இருந்து 2018 வரைக்கும் அவர் எப்படி இந்த இயக்கத்தை நம்ம விரிவடைய வைக்கிறது அப்படின்ற அந்த சிந்தனையிலேயே இருந்தார்.
So, in 1918, he started this movement with the help of some disciples.
1918ல் சில சீடர்களுடைய உதவியால இந்த இயக்கத்தை தொடங்கினார்.
Krishna sent him. So, one of the disciples, he is now Tirtha Maharaj Parasivis. He belongs to Ramakrishna Mission Society.
Krishna Rao angala anipi vichirandar. Ipo, andha seedarukilla oruthar, Tirtha Maharajan irukkar, ungalukku therinjirukkalam kuda. அவர் ராமகிருஷ்ண மிஷன் சேர்ந்தவர்.
He is very ambitious. He took the opportunity of starting this movement and finding out the saintly person.
அவர் இந்த இயக்கத்தை தொடங்குற இந்த வாய்ப்பை பயன்படுத்தி கொண்டு சாதுக்களை தேடினார்.
Apart from that point of view, with his help, this Gauri Mission was started and gradually developed.
அந்த பார்வையில் இருந்து பார்க்கறத விட்டோம்னா இப்ப அவருடைய உதவியால தான் இந்த கௌடி மிஷன் வந்து தொடங்குது. அதுக்கப்புறம் படிப்படியா அது வளர்ச்சி அடைஞ்சது.
So in Calcutta, Guru Maharaj started in 1918. And I think in 1922, when I was a young man, one of my friends, he took me to Guru Maharaj.
1918ல குரு மகாராஜ் வந்து கல்கத்தாவில் இந்த இயக்கத்தை தொடங்கியிருந்தார். 1922 நினைக்கிறேன், அப்போ நான் இளைஞனாக இருந்தேன். என்னுடைய நண்பர்களில் ஒருத்தர் என்னை குரு மகாராஜ் அழைச்சிட்டு போயிருந்தார்.
That was my first meeting. And of course he was speaking to everyone, but he found me something. So immediately after my meeting, he said this, that, why don't you preach this Chaitanya's cult in the Western countries?
அதுதான் என்னுடைய அவருடனான முதல் சந்திப்பு. அவர் எல்லாருக்கிட்டையும் தான் பேசினார், ஆனா அந்த சந்திப்பில் என்கிட்ட எதையோ அவர் பார்த்தார். அந்த சந்திப்பு முடிஞ்சதுக்கு அப்புறம் என்கிட்ட அவர் சொன்னது என்னன்னா, ஏன் நீங்க மேற்கத்திய நாட்டில் இந்த சைத்தன்ய மகாபிரபுவோட இயக்கத்தை பிரச்சாரம்
செய்யக்கூடாதுன்னாரு. Of course, I did not know that we'll have to do it. It is.
அது ஞாபகம் வைத்துக் கொள்ள வேண்டிய ஒரு நாள் உறுதியா. ஆனா நான் தான் இதெல்லாம் செய்ய வேண்டி இருக்குன்றது எனக்கு தெரியல. அப்போ நிறுத்துங்க. உங்களுக்கு என்னெல்லாம் புரியலையோ அது அப்புறமா கேளுங்க, இடையில கேட்காதீங்க.
Who will hear your Chaitanya's message? We are dependent country. That time I was Gandhi's devotee.
அந்த சமயத்துல என்னால புரிந்து கொள்ள முடியல. சைத்தன்ய மகாபிரபுவோட போதனைகள்லாம் யார் கேட்க போறாங்க? நம்ம நாடு சுதந்திரம் இல்லாம இருக்கே. இந்த மாதிரி நிறைய விஷயங்களை நான் பேசினேன். அந்த சமயத்துல நான் காந்தியோட பக்தனா இருந்தேன்.
In 1920, I gave up my educational career and joined this Congress movement because Gandhi's program was to boycott the university education and the British law court. So we took this opportunity and gave up education. You see? And
1920-ல என்னுடைய படிப்பெல்லாம் விட்டுட்டேன். இந்த காங்கிரஸ் இயக்கத்தில் அப்போ சேர்ந்துட்டேன். ஏன்னா காந்தியோட திட்டம் என்னன்னா பல்கலைக்கழக படிப்பு, பிரிட்டிஷ்காரங்களுடைய சட்டம், இது எல்லாத்தையும் புறக்கணிக்கணுன்றது தான். அந்த வாய்ப்பை நான் பயன்படுத்தி கொண்டு
டாக்டர் போஸ், யூ ஆர் மை ஃபாதர்ஸ் ஃப்ரெண்ட், ஹி ஆஸ்க்ட்
டாக்டர் போஸ் என்னுடைய தந்தையோட நண்பரா இருந்தார். இப்போ அபய் என்ன பண்றான்னு அவர் கேட்டார்.
மை சிஸ்டர் அப்பியர்ட் இன் தி பிஏ எக்ஸாமினேஷன் பட் ஹீ இஸ் நாட் டூயிங் எனிதிங்.
அப்ப என்னுடைய சகோதரி சொன்னாங்க, இவர் வந்து பிஏ தேர்வு எழுத போனார், ஆனா அது சம்பந்தமா இவர் எதுவும் செய்ய மாட்டேங்கிறாருன்னு.
Dr. Bose was my father's friend, so he appointed me the manager of his laboratory. I did not know anything, still he appointed me.
Dr. Bose வந்து என்னுடைய அப்பாவோட தந்தைன்றதுனால அவருடைய அலுவலகத்திலேயே எனக்கு நிர்வாகியா பதவி கொடுத்தார். எனக்கு அப்ப எதுவுமே தெரியல, இருந்தாலும் என்ன சேர்த்து கொண்டார்.
So that was in 1921. In 1920, I gave up my education. Of course, I was married in 1918.
அதெல்லாம் 1921ல நடந்தது. 1920ல என்னுடைய படிப்பை விட்டுட்டேன். 1918லயே நான் கல்யாணம் பண்ணிட்டேன்.
And I got my first child in 1921.
1921ல எனக்கு முதல் குழந்தை பிறந்தது.
So, in 1922, when I saw my Guru Maharaj and when I was convinced about his argument and mode of presentation, I was so much struck with wonder.
1922ல என்னுடைய குரு மகாராஜ நான் சந்திச்ச போது அவர் சொன்ன விஷயங்கள், அவருடைய வாதங்கள் என்ன நம்ப வைக்க கூடியதா இருந்தது. அவர் சொன்ன விதம் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. அதனால நான் ரொம்ப ஆச்சரியப்பட்டு பார்த்தேன்.
I could understand that here is the proper person who can give a real religious idea.
உண்மையான மதம் சார்ந்த கருத்துக்களை சொல்றதுக்கு இவர் தான் சரியான நபர் என்றது என்னால் புரிந்து கொள்ள முடிஞ்சது.
That I appreciate at that time.
அந்த சமயத்தில் என்னால் அதை ஏற்க முடிஞ்சது.
And at that time I thought this great personality is asking me to preach. I would have immediately joined, but now I'm married. It will be injustice.
அந்த சமயத்தில் நான் என்ன நினைச்சேன்னா, அப்பவே நான் அவர் கூட சேர்ந்திருந்ததுன்னா அது ரொம்ப நல்ல பெரிய வாய்ப்பா இருந்திருக்கும். இவர் என்ன பிரச்சாரம் செய்ய சொல்றார், ஆனா இப்ப நான் கல்யாணம் பண்ணிருக்கேன், இது நியாயமா இருக்காதே அப்படின்னு
நினைச்சேன்.
உறுதியா அப்படிதான் நான் சிந்திச்சேன்.
Of course, Guru Maharaj did not say anything that you give up your family life. No, never said. He simply gave the idea.
Urdhya, Guru Maharaj vandu nee kudumbathellam vittittu va andha maathiri illa edhume sollala. Avar andha maari karuthu sollave illa. Analum avar enna pananonradha sonnar.
So I thought that it would have been better if I was not married. Anyway, then 1923 I left Calcutta on my business and I established my headquarters at Allahabad.
நாம கல்யாணம் பண்ணாம இருந்திருந்தா நல்லா இருந்திருக்குமே அப்படினு அப்ப நான் நினைச்சேன். எப்படி இருந்தாலும் 1923 நான் கல்கத்தா விட்டு வியாபாரத்துக்காக அலகாபாத்துக்கு போயிட்டேன். அங்க என்னுடைய தலைமை இடத்தை நிறுவி இருந்தேன்.
So all the days I was thinking of this. Oh, I saw a very nice centric person.
இந்த காலங்கள் முழுவதுமே ஓ நம்ம ஒரு நல்ல சாதுவை சந்திச்சோமே அப்படினு அத பத்தின சிந்தனையிலே இருந்தேன்.
But I am now off from Calcutta. So I was thinking like that.
ஆனா இப்போ நான் கல்கத்தாவில இருந்து போறேனே அப்படினு நான் அத பத்தி யோசிச்சேன்.
Practically he initiated me. Because I was thinking always.
நடைமுறையில் சொல்லணும்னா அவர் எனக்கு தீட்சை வழங்கிட்டார். ஏன்னா எப்பொழுதும் நான் அந்த நினைவாகவே தான் இருந்தேன்.
Then in 1928 there was a big fair which is called Kumbh Mela. At that time I was doing business in Allahabad. My business was very flourishing.
பிறகு 1928 கும்பமேளான்னு சொல்லி ஒரு பெரிய விழா நடந்தது அலகாபாத்ல. அந்த சமயத்துல அங்க என்னுடைய வியாபாரத்தை நான் செய்துட்டு இருந்தேன். என்னுடைய வியாபாரம் ரொம்ப நல்லா வளர்ச்சி அடைஞ்சிட்டு இருந்தது.
It is well known, drug farm.
நான்கு அறிந்த ஒரு மருந்து கடையை நடத்திட்டு இருந்தேன்.
So, the persons who went to organize our Gaudi Amart's camp in that fair, somebody has told that here is a Bengali gentleman's business, you can go and he is very religious man, he will help.
Anala inda Gaudiya Madatha Santa or camp podradhukaga anda vilavukku erpaadugal seiya vandirundha nabargal sila vera sandichirukanga avanga indha mari inga vangalatha serndha or nabar inga vyaparam pannitirukkar. அவர் ஆன்மீகத்தில் ஆர்வம் உடையவர். நீங்க அவரை போய் சந்திச்சீங்கன்னா அவர் உங்களுக்கு உதவி பண்ணுவார்னு சொல்லிருக்காங்க.
So all the disciples of Guru Maharaj, they approached my shop, my store, drug store.
அதனால என்னுடைய குரு மகாராஜரோட எல்லா சீடர்களும் வந்து என்னுடைய கடையை அணுகுனாங்க, மருந்து கடைய.
And I was, because I was thinking of them, so I thought, oh, here is the man. I was very glad that they have come again. I saw, because I was separated from them in 1923, and again I saw them in 1928, after 5 years.
Now, அவங்களே நினைச்சிட்டு இருந்ததுனால, ஓ, இவர்கள் எல்லாம் வந்திருக்காங்களே, அப்படின்னு எனக்கு ரொம்ப மகிழ்ச்சியா இருந்தது. ஏன்னா மறுபடியும் நான் அவங்கள சந்திக்கிறேன். ஏன்னா 1923 அவங்களை விட்டு பிரிஞ்சு வந்துட்டேன். மறுபடியும் இப்ப 1928 அஞ்சு வருஷம் கழிச்சு அவங்கள நான் சந்திக்கிறேன்.
And I was thinking of Guru Maharaj. Simply in this, I met a very nice, gentle person. Very nice, gentle person. If I can see him again, like that.
ஓ, நான் ஒரு நல்ல சாதுவை சந்திச்சனே. அவர் ரொம்ப நல்ல அருமையான சாதுவை. அவரை நாம மறுபடியும் சந்திச்சா நல்லா இருக்குமே அப்படின்னு தான் என்னுடைய குரு மகாராஜரை பத்தி நான் சிந்தனையிலே இருந்தேன்.
So, in this way, with my help, the Allahabad Center of Gaudi Amart was established.
இவ்விதமாக என்னுடைய உதவியோட அலகாபாத்தில் இருக்கக்கூடிய கௌடிய மடம் நிலைநாட்டப்பட்டது.
Then, I was initiated in 1933.
பிறகு 1933 எனக்கு தீட்சை வழங்கப்பட்டது.
In 1933. And in 1936, I was at that time in Bombay, and Guru Maharaj was very much indisposed. And he was at Puri, Jagannath Puri. We have got our temple there.
இது 1933ல 1936ல அந்த சமயத்தில் நான் பாம்பேல இருந்தேன். என்னுடைய குரு மகாராஜுக்கு வந்து ஆரோக்கியம் இல்லாம அவர் ஜெகநாத் பூரியில இருந்தார். அங்க கூட எங்க கோயில் இருந்தது.
குரு மகாராஜ் எஸ்டாப்லிஷ்ட் 64 டெம்பிள்ஸ், ஸ்மால் அண்ட் பிக்.
என்னுடைய குரு மகாராஜ் வந்து 64 கோயில்களை நிறுவி இருந்தார். அதுல சின்னதும் பெருசுமா இருந்தது.
Just like I am increasing, he increased. So most of the temples were in Bengal.
இப்போ நம்ம எப்படி விரிவடைஞ்சிட்டே போறோமோ அது மாதிரி அவரும் நிறைய கோயில்களை விரிவடைஞ்சிட்டே போனார். அதிகபட்சமான கோயில்கள் பெங்கால்ல இருந்தது.
In Bengal there were about 50 out of 64.
64ல பெங்கால்ல மட்டும் 50 கோயில்கள் இருந்தது.
And one temple was at Allahabad. One was in Madras. In this way, outside Bengal, about 3-4, one Benares.
அலகாபாத்ல ஒரு கோயில், மெட்ராஸ்ல ஒரு கோயில், இந்த மாதிரி பெங்காலுக்கு வெளியில 3-4 கோயில்கள், பனாரஸ்ல ஒன்னு இருந்தது.
And he sent Bun Maharaj also in 1933 to London for preaching. But unfortunately,
அவர் போன் மகாராஜரை 1933ல லண்டனுக்கு பிரச்சாரத்துக்காக அனுப்பி வச்சிருந்தார். ஆனா துரதிருஷ்டவசமா எப்படியோ அவரால் ஒன்னும் செய்ய முடியல.
குரு மகாராஜ் called him back in 1934.
அதனால 1934ல அவரை திரும்ப வர சொல்லிட்டார் என்னுடைய குரு மகாராஜ்.
He was not satisfied. I sent another god brother.
அவர் அந்த அளவுக்கு திருப்தி அடையல. அவர் வந்து வேறொரு ஆன்மீக சகோதரர் கோஸ்வாமி அனுப்பினார்.
1936 just on the 13th December I wrote him one letter.
1936 டிசம்பர் 13ஆம் தேதி நான் அவருக்கு ஒரு கடிதம் எழுதியிருந்தேன்.
Not 13th, I think by the beginning of December 1936, I wrote one letter to Guru Maharaj.
1936 December 13
I knew he was little kind upon me. I wrote the Guru Maharaj, you have got many disciples. I am also one of them.
அவர் கொஞ்சம் என் மேல கருணை உள்ளவர் என்றது எனக்கு தெரியும். அதனால குரு மகாராஜரே, உங்களுக்கு நிறைய சீடர்கள் இருக்காங்க, நானும் அவர்கள் ஒருத்தர்.
But they are doing direct service to you.
ஆனா அவர்கள்லாம் உங்களுக்கு நேரடியா சேவை செய்யறாங்க.
Some of them are brahmacharis, some of them are sannyasins, but I am a householder. I cannot. Of course, I was giving sometimes some monetary help.
அவர்கள் சில பேர் பிரம்மச்சாரிகள், சில பேர் சன்னியாசிகள். ஆனா நான் ஒரு கிரகஸ்தன்றதுனால என்னால அந்த மாதிரி உறுதியா நான் சில சமயம் பொருளாதார ரீதியா உதவி பண்ணினேன்.
But I could not give any direct service. So I asked him that if there is any particular service I can do for you.
ஆனா என்னால நேரடியா எந்த சேவையும் செய்ய முடியல. அதனால நான் அவர்கிட்ட கேட்டேன், ஏதாவது குறிப்பிட்ட சேவை உங்களுக்கு செய்ய முடியுமான்னு நான் கேட்டு எழுதியிருந்தேன்.
That letter was replied in 13th December from Puri.
அந்த கடிதத்துக்கு பதில் கடிதம் டிசம்பர் 13ஆம் தேதி தேதியிட்டு பூரியிலிருந்து வந்தது.
And he passed away on the 31st December, just a fortnight. So this reply was the same as he wanted me to do the speaking work in 1922 when I first.
December 31st தேதி அவர் மறைந்து விட்டார். அதுக்கு ஒரு 15 நாள் முன்னாடி தான் அவர் அந்த கடிதம் எழுதியிருந்தார். அதுல பதில் என்ன இருந்ததுன்னா, 1922 முதல் முறையா நான் சந்திச்சத போது எனக்கு என்ன கட்டளை இட்டாரோ அதே அந்த பிரச்சார சேவை தான் எனக்கு குறிப்பிட்டிருந்தார்.
That you try to preach whatever you have learned from me to the English knowing people in English.
என்னிடமிருந்து என்ன எல்லாம் கற்றுக்கொண்டிருக்கிறாயோ அதை ஆங்கிலம் தெரிந்த மக்களுக்கு ஆங்கில மொழியில் பிரச்சாரம் செய்ய முயற்சிப்பாயாக.
That will do good to you and to the people to whom he shall preach. That is my aim.
அது உனக்கும் யாருக்கு நீ பிரச்சாரம் செய்கிறாயோ அவர்களுக்கும் இது நன்மை பயக்கும் அப்படின்னு எழுதியிருந்தார்.
So I took up that and then he passed away in 1936, 31 December.
அந்த கட்டளையை நான் ஏற்றுக்கொண்டேன். அதுக்கப்புறம் 1936 டிசம்பர் 31st தேதி அவர் மறைந்து விட்டார்.
So I consulted some of my god brothers, senior god brothers. Guru Maharaj has told me like this, what can I do?
என்னுடைய மூத்த ஆன்மீக சகோதரர்களிடம் இதை பற்றி நான் ஆலோசனை செய்தேன். குரு மகாராஜ் இந்த மாதிரி சொல்லியிருக்கார், நான் என்ன பண்ணட்டும்னு கேட்டேன்.
So you have heard the name of Professor Sandal and there are other god brothers. They asked me to write on the Vaishnava Siddhanta in English.
பேராசிரியர் சேனியல் ஒரு பேர் நீங்க கேள்விப்பட்டிருப்பீங்க. அவர் மற்ற ஆன்மீக சகோதரர்கள்லாம் வைஷ்ணவ சித்தாந்தத்தை நீங்க ஆங்கில மொழியில எழுதுங்க அப்படின்னு சொல்லி என்கிட்ட கேட்டாங்க.
So, perhaps 1935 I wrote one poetry, the part of it is somebody has got.
உண்மையிலே நான் வந்து 1935 ஒரு கவிதை எழுதியிருந்தேன். அதோட ஒரு பகுதி உங்கள யாரோ ஒருத்தங்களுக்கு இப்ப கிடைச்சிருக்கு.
He was very pleased. And since then he was insisting me that you write on preach in English.
அதனால அவர் ரொம்ப மகிழ்ச்சி அடைஞ்சிருந்தார். அப்ப இருந்தே என்ன வந்து ஆங்கில மொழியில பிரச்சாரம் செய்யறதுக்கும் எழுதுறதுக்கும் வலியுறுத்தினார்.
At that time I was thinking, what can I do?
அப்போது இருந்து என்ன செய்யலாம்ன்ற சிந்தனையோடவே இருந்தேன்.
Anyway, after his passing away, this back to Godhead paper was started as late in 1944, I think.
1944 இறுதியில் பேக் டு காட்ஹெட் பத்திரிகை தொடங்கப்பட்டது அவர் மறைஞ்சதுக்கு பிறகு.
Because the expenditure was for 300-400 rupees per month.
ஏன்னா மாசத்துக்கு 300-400 ரூபாய் அதுக்கு செலவாகும்.
So somehow or other, it has begun the blessings of Bhakti Siddhanta Saraswati Thakur as he wanted me, he desired me.
எப்படியோ சில பக்தி சித்தாந்த சரஸ்வதி தாக்கூருடைய ஆசீர்வாதத்தால அது தொடங்கப்பட்டது. ஏன்னா அவர் விரும்பினார், அது அவர் நான் இதை செய்யணும்னு விரும்பினார்.
Because he deserved, I am not very expert or educated or nothing extraordinary.
நான் ஒரு பெரிய தேர்ச்சி பெற்ற ஒரு நிபுணனோ அல்லது படித்த ஒரு மிக அசாதாரணமானவரோ அல்ல. ஆனா அவர் ஆசைப்பட்டதுனால அது நடந்தது.
But only thing is that I believed in his word.
ஆனா ஒரே விஷயம் என்னன்னா, எனக்கு அவர் வார்த்தையில நம்பிக்கை இருந்தது.
That is, you can say that is my qualification. I believe 100% in his word.
என்னுடைய தகுதினா அதுதான் நீங்க தகுதின்னு சொல்லலாம். 100% அவருடைய வார்த்தைகள்ல எனக்கு நம்பிக்கை இருந்தது.
So whatever success is there, it is just due to my firm faith in his instruction.
எதெல்லாம் வெற்றின்னு நம்ம கருதுறோமோ அதெல்லாமே வெறுமனே அவருடைய உபதேசங்கள் மீது எனக்கு இருந்த உறுதியான நம்பிக்கை
தான். சோ ஐ ஆம் ட்ரைங் டு ஃபாலோ அண்ட் பை ஹிஸ் கிரேஸ் யூ ஆர் ஹெல்பிங் மீ.
அதனால நான் பின்பற்ற முயற்சிக்கிறேன், உங்களுடைய அருளால நீங்க எனக்கு உதவி செய்து கொண்டிருக்கிறீர்கள்.
ஆக்சுவலி தி ரெஸ்பான்சிபிலிட்டி வில் நவ டிபெண்ட் ஆன் யூ. ஐ ஆம் ஆல்சோ ஓல்ட் மேன்.
உண்மையிலேயே இந்த பொறுப்புகள் எல்லாம் இப்ப உங்களை சார்ந்து இருக்கு, எனக்கும் வயசாகிட்டது. எந்த நேரத்திலையும் நான் மரணிக்கலாம். இந்த இயக்கம் தடை இல்லாமல் செயல்பட வேண்டும்.
This good movement started by Chaitanya Mahaprabhu, then accelerated by Goswamis, and then again Vishwanath Chakravarti.
சைத்தன்ய மகாபிரபுவால இந்த இயக்கம் தொடங்கப்பட்டது, கோஸ்வாமிகளால அது இன்னும் அதிகப்படுத்தப்பட்டது, மறுபடியும் விஸ்வநாத் சக்கரவர்த்தி தாக்கூரால. உதாரணத்துக்கு எதா எதாகி தர்மஸ்ய க்ளானிர் பவதி பாரத, எப்பெல்லாம் கொஞ்சம் தடைகள் ஏற்படுதோ கிருஷ்ணரோ அல்லது கிருஷ்ணரது பிரதிநிதிகளோ வந்து இதுக்கு கொஞ்சம் ஊக்கத்தை கொடுத்து அதை வேகப்படுத்துறாங்க.
சோ யூ ஷுட் நோ இட் தட் திஸ் மூமெண்ட் ஷுட் பீ புஷ்ட் ஆன், இட் ஷுட் நாட் பீ நெக்லெக்டட்.
அதாவது நீங்க என்ன தெரிந்து கொள்ளணும்னா, இந்த இயக்கம் எக்காரணத்தை கொண்டும் செயல்பட்டு கொண்டே இருக்க வேண்டும், இதை உதாசீனப்படுத்திவிடக் கூடாது. இந்த கருத்துக்கள் எல்லாம் மிக சரியாக நீங்கள் புரிந்து கொள்கிறீர்கள் என்பதில் எனக்கு மிக மகிழ்ச்சி.
Try simple thing. You chant sincerely and follow the rules and regulation. The rules and regulation are not very strict. They are very simple. But because you are trained in a defined way.
எளிமையான விஷயம்தான். நீங்க தீவிரமா ஜெபம் பண்ணுங்க, கட்டுப்பாட்டு விதிமுறைகளை கடைபிடிங்க. இந்த கட்டுப்பாட்டு விதிமுறைகள் அப்படின்றது ரொம்ப கண்டிப்போட கடைபிடிக்கணும். அவைகள் ரொம்ப எளிமையானதுதான், ஆனா நீங்க வெவ்வேறு விதமா வளர்க்கப்பட்டதால.
But I am so pleased and obliged to you that you have adopted. I never expected when I came first in Boston. I was thinking, oh, we'll accept these Vaishnava rules and regulations.
ஆனால் நான் மிகவும் மகிழ்ச்சி அடைந்திருக்கிறேன், உங்களுக்கு கடமைப்பட்டிருக்கிறேன், நீங்கள் இதை ஏற்றுக்கொண்டதற்காக. நான் இதை எதிர்பார்க்கவே இல்லை. யார் இந்த வைஷ்ணவ சட்டத்திட்டங்கள் எல்லாம் ஏற்றுக்கொள்ள போறாங்க அப்படின்னு தான் போஸ்டனுக்கு முதல்ல நான் வந்தபோது நினைச்சேன்.
These people are after meat and wine and illicit sex and how they will accept. And I was hopeless and how they will chant, you see.
இந்த மக்கள் எல்லாம் மாமிசம் சாப்பிடுறாங்க, மதுபானம் மருந்துறாங்க, தகாத பால் உறவுல ஈடுபடுறாங்க, எப்படி இவங்க எல்லாம் இதை ஏத்துக்க போறாங்க? எனக்கு நம்பிக்கையே இல்லை, எப்படி இவங்க எல்லாம் ஜபம் பண்ணுவாங்கன்னு நினைச்சேன்.
By the grace of Lord Chaitanya Mahaprabhu, at least I am hopeful that this movement can be accepted by anyone. It is not so hopeless as I thought.
அதனால சைத்தன்ய மகாபிரபுவோட அருளால இப்ப குறைஞ்சது இந்த இயக்கம் எல்லாரையாலும் யாராலும் ஏற்றுக்கொள்ளப்பட முடியும் அப்படின்ற ஒரு நம்பிக்கை வந்திருக்கு. இப்போ நான் இதுக்கு வாய்ப்பே இல்லைன்னு நினைச்ச மாதிரி இல்லை.
பட் தி அபார்ட் ஃப்ரம் மை கால்குலேஷன், யூ ஆர் ரியலைசிங் திஸ் மூமெண்ட் ஷுட் பி புஷ்ட் ஆன். Just like great souls always think of the poor souls, similarly you should also feel.
ஆனால் எனது கணக்குகளுக்கு அப்பாற்பட்டு நீங்களும் அதை உணர்ந்து கொண்டிருக்கீங்க. இந்த இயக்கம் தொடர்ந்து செயல்பட்டே இருக்க வேண்டும் என்ன. இப்ப எப்படி இந்த மகாத்மாக்கள் எல்லாம் வீழ்ச்சியடைந்த ஆத்மாக்களை பற்றிய சிந்திக்கிறாங்களோ அதே மாதிரி நீங்களும் உணர வேண்டும்.
That is the way. Lord Jesus Christ, he also felt for the sinful persons.
அதுதான் வழி. இயேசு கிறிஸ்து கூட பாவிகளுக்காக தான் பிரார்த்திச்சார்.
This is very good. If we struggle hard to push this movement, then even we don't get any follower, Krishna will be satisfied.
அதனால இது மிக நல்ல விஷயம். இந்த இயக்கத்தை பிரச்சாரம் செய்யறதுக்காக நீங்க கடினமா உழைத்தீங்கன்னா உங்களை பின்பற்றதுக்கு யாருமே வரலன்னாலும் கிருஷ்ண திருப்தி அடைவார்.
And our business is to satisfy Krishna. That is what it is.
நம்முடைய கடமையே கிருஷ்ணரை திருப்தி படுத்துறது தான், அதுதான் பக்தி. ரிஷிகேன ரிஷிகேஷ சேவனம் பக்தி உச்சதே.
பக்தி மீன்ஸ் ஒன் ஹேஸ் டு என்கேஜ் ஹிஸ் ஆல் சென்சஸ் ஃபார் தி சாட்டிஸ்ஃபேக்ஷன். தி மெட்டீரியல் லைஃப் மீன்ஸ் சென்ஸ் சாட்டிஸ்ஃபேக்ஷன் ஃபார் ஹிஸ் செல்ஃப்.
பக்தி அப்படின்னா ஒருத்தன் அவனுடைய எல்லா புலன்களையும் திருப்திப்படுத்துறதுக்காக ஈடுபடுத்தணும். பௌதிகமான வாழ்க்கை அப்படின்னா ஒருத்தனுடைய சொந்த புலன் என்பதுக்காக ஈடுபடுத்துறான்.
ஐ லைக் திஸ், ஐ லைக் திஸ், ஐ வாண்ட் டு டு சம்திங்,
எனக்கு இது பிடிச்சிருக்கு, எனக்கு இது பிடிச்சிருக்கு, நான் ஏதோ செய்யணும்னு விரும்புறேன்.
ஐ வாண்ட் டு சிங் சம்திங் ஆர் சாண்ட் சம்திங் ஈட் சம்திங் or touch something or taste something.
Na edavadu paadanum edavadu uchcharikkanum edavadu saapadanum edavadu thodanum edavadu suvaikkanum.
This is something when that means using the senses.
Edavadu seiyanum appadina appo indha pulangala upayogapaduthrom.
That is the material life. I want to touch such soft skin. I want to taste such
அதுதான் பௌதிக வாழ்க்கை. அதாவது நான் ஒரு இந்த மாதிரியான மென்மையான தோலை நான் தொடணும், நான் ஒரு என்ன சொல்றது நல்ல உணவு சுவைக்கணும், நான் இந்த மாதிரி நுகரணும், நான் இந்த மாதிரி செயல்படணும்.
சேம் திங் வாக்கிங் டேஸ்டிங் டச்சிங்
அதே விஷயம்தான். செயல்படுறதா இருக்கட்டும், சுவைக்கிறதா இருக்கட்டும், தொடர்றதா இருக்கட்டும், அல்லது எதுவா வேணா இருக்கட்டும், அது கிருஷ்ணருக்காக உபயோகப்படுத்தப்படணும்,
அவ்வளவுதான்.
நீங்க வேற எதையோ தொடுவதற்கு பதிலாக புனிதமடைந்த பக்தர்களின் தாமரை திருவடிகளை தொட்டோம் என்றால் அந்த தொடு உணர்வானது உபயோகப்படுத்தப்படுகிறது. ஏதோ அபத்தத்தை சாப்பிடறதுக்கு பதிலாக கிருஷ்ண பிரசாதத்தை சாப்பிட்டோம்னா மிக அருமையா இருக்கும். எதையோ நுகர்வதற்கு பதிலா கிருஷ்ணருக்கு அர்ப்பணிக்கப்பட்ட மலர்களை நுகர வேண்டும்.
So nothing is stopped. If you want to use our sex life, yes, it can use for producing Krishna conscious children.
எதுவுமே நிறுத்தப்படுறதில்ல. நீங்க பாலுறவு வாழ்க்கையை உபயோகிக்கணும்னாலும் கிருஷ்ண உணர்வுள்ள குழந்தைகளை உற்பத்தி பண்றதுக்காக நீங்க அதை பயன்படுத்தலாம்.
Nothing is stopped. Simply it is purified. This is the whole movement.
எதுவுமே நிறுத்தப்படுறதில்ல, தூய்மைப்படுத்தப்படுது, அவ்வளவுதான். இதுதான் மொத்த திட்டமுமே.
There is no question of stop this. Stop cannot be. How it can be stopped?
நிறுத்துறது என்ற கேள்விக்கே இடம் கிடையாது. நிறுத்த முடியாது. எப்படி நிறுத்திட முடியும்?
Suppose I am a human being. If somebody says, oh, you cannot eat, is it possible? I must eat.
இப்போ நான் மனிதன், ஒருத்தங்க வந்து சொல்றாங்க நீ சாப்பிடக்கூடாதுன்னு, எப்படி சாத்தியம் அது? நான் சாப்பிட்டு தான் ஆகணும்.
சோ தேர் இஸ் நோ க்வெஸ்சன் ஆஃப் ஸ்டாப்பிங், தி க்வெஸ்சன் இஸ் பியூரிஃபை.
அதனால நிறுத்துறதுன்ற பேச்சுக்கே இடம் இல்லை. கேள்வி என்னன்னா இங்க தூய்மைப்படுத்தப்படுதான்றதுதான்.
தி அதர் பிலோசஃபி இஸ் டு ஐ மீன் டு சே ஸ்னாப் டவுன் ஹோல்சேல், make it boil, just like they say, just become desireless.
வேற தத்துவம் எல்லாம் நான் என்ன சொல்ல வரேன்னா, அவங்க எல்லாத்தையும் அடக்கிடுங்க, கட்டாயப்படுத்தி அதை ஒண்ணுமில்லாததாக்கிடுங்க. இப்போ உதாரணத்துக்கு அவங்க சொல்றாங்க, ஆசையற்று இருங்கள்.
They advocate. How can I be desireless? Desire must be there. But I shall desire for Krishna.
அப்படிதான் அவங்க பிரச்சாரம் செய்யறாங்க. ஆனா எப்படி ஆசை இல்லாம இருக்க முடியும்? ஆசை இருந்துதான் ஆகணும். ஆனா நான் கிருஷ்ணருக்காக ஆசைப்படுறேன்.
So this is very nice process. And in others do not take it very seriously, or they do not come to our philosophy. If you try for it, that is your business.
அதனால இது ரொம்ப அருமையான ஒரு வழிமுறை. மற்றவங்க இதை தீவிரமா எடுத்துக்கொள்ளல, இந்த தத்துவத்தை ஏற்க அவங்க வரலன்னாலும், நீங்க முயற்சி செய்தீங்கன்னாவே அதுதான் உங்களுடைய கடமை.
கிருஷ்ணா will satisfy.
கிருஷ்ணர் திருப்தி அடைவார்.
Our acharyas will satisfy. Guru Maharaj will satisfy. And just the prasadad bhagavad. If they are satisfied, then your business.
நம்முடைய ஆச்சாரியர்கள் திருப்தி அடைவாங்க, குரு மகாராஜ திருப்தி அடைவார். எஸ் பிரசாதா பகவ பிரசாதா, அவர்கள் திருப்தி அடைஞ்சிட்டாங்க அப்படின்னா அப்ப உங்க கடமை முடிஞ்சு போயிடுச்சு.
Not that others is satisfied or not. By your chanting, some public is satisfied. No, we are not concerned with that.
மத்தவங்க திருப்தி அடைறாங்களா இல்லையான்றதெல்லாம் இல்ல. இப்ப நீங்க பாடுறீங்க, பொதுமக்கள் திருப்தி அடைஞ்சிட்டாங்களா இல்லையா அதை பத்தி நம்ம கருதுறது இல்ல.
He may be satisfied or not satisfied.
அவங்க திருப்தி அடையலாம், திருப்தி அடையாம போகலாம்.
But if I chant in the proper way, then my predecessor, the acharya, will be satisfied. That is my belief. If I don't invent in my own way,
முறையான விதத்துல நான் பாடினேன்னா அப்போ என்னுடைய முந்தைய ஆச்சாரியர்கள் எல்லாம் திருப்தி அடைவாங்க. அதுதான் என்னுடைய கடமை, அதோட முடிஞ்சு போகுது. நான் என்னுடைய சொந்த வழியை எதையும் உருவாக்குறது இல்ல, புதுசா கொண்டு வரது இல்ல.
I am very glad that Krishna has sent so many nice boys and girls to help me.
ரொம்ப நல்ல இளைஞர்களையும் பெண்களையும் எனக்கு உதவி செய்யறதுக்காக கிருஷ்ணர் அனுப்பியிருக்கார். அதனால எனக்கு மிக மகிழ்ச்சி.
Be blessed on this auspicious day.
இந்த மங்களகரமான நாளில் நீங்கள் அனைவரும் ஆசீர்வதிக்கப்படுவீர்.
There is nothing mine. I am simply a postal peon.
இங்க எதுவுமே என்னதுன்றது கிடையாது. நான் வந்து எப்படி ஒரு தபால்காரரோ அந்த மாதிரி தான்.
I am delivering to you what I have heard from my Guru Maharaj.
என்னுடைய குரு மகாராஜ்ட இருந்து நான் என்ன கேட்டனோ அதை உங்ககிட்ட நான் ஒப்படைச்சிருக்கிறேன்.
Simply you also act in the same way and you'll be happy.
நீங்களும் அதே மாதிரி அதே விதத்துல செயல்பட்டீங்கன்னா நீங்க மகிழ்ச்சியா இருப்பீங்க.
And the world will be happy and Krishna will be happy. Everything.
இந்த உலகமும் மகிழ்ச்சியா இருக்கும், கிருஷ்ணரும் மகிழ்ச்சி அடைவர், எல்லாமே மகிழ்ச்சியா இருக்கும்.